இன்றைய சத்சங்கத்தை எங்களுடைய இரண்டு குருமார்களையும் அழைத்து, சத்குரு பாபாஜியையும் அழைத்து, 11 சித்தர்மார்களையும் அழைத்து தொடங்க உள்ளேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர், அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி, திருப்பதி கொங்கணவர், கமலமுனியாரூர், கமலமுனியாரூர், சோதியரங்க சட்டமுனி, கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லு மட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றால் காசிநந்தி தேவர், நற்றால் காசிநந்தி தேவர், பாதியர் சங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி, பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தென்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதியில் சேந்தனர் எம்மை காக்கவே, சமாதியில் சேந்தனர் எம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரிய பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. இன்றைய சத்சங்கத்தில் அன்பர்களிடமிருந்து ஒரே ஒரு கேள்வி மாத்திரம் வந்திருந்தது. அதை பற்றி சத்சங்கத்தில் பேசும்படி அந்த கேள்வியில் இருந்து எமது சத்சங்கத்தை ஆரம்பிப்போம். அந்த கேள்வி, ஒரு அன்பர் இன்றைய சத்சங்கத்தில் அன்பை பற்றி சிறிய விளக்கங்கள் சொல்லுங்கள் என்று கேட்டிருந்தார். அதை நாங்கள் எப்படி விளங்கப்படுத்தலாம் என்றால், பாபாஜியின் நான்கு முக்கிய கருத்துக்கள் கிரியா சாதகர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அந்த நான்கு முக்கிய கருத்துக்களை முன்வைத்து எங்களுடைய கிரியா வாழ்க்கையையும் கிரியா சாதனையையும் நாங்கள் செய்ய வேண்டும். அந்த நான்கு முக்கியமான கருத்துக்களில் அன்பு என்பது முதலாவது இடத்தை பெறுகின்றது. அந்த அன்பை பற்றி சிறிய விளக்கங்களை இன்று பார்ப்போம். அன்பு என்பது முக்கியமானதொன்று. பாபாஜியின் நான்கு கருத்துக்களில் அன்பு முதன்மையானது என்று சொன்னேன். அன்பை தொடர்ந்து தொண்டு, தொண்டை தொடர்ந்து பக்தி, பக்தியை தொடர்ந்து சரணாகதி. அந்த செயல்முறைகளில் முன்னிற்பது அன்பு. இந்த உலகியலில் ஆன்மீகமாக இருக்கலாம், சாதாரண உலகியலாக இருக்கலாம், அன்பு என்பது ஒரு முக்கிய இடத்தை பெறுகின்றது. ஆனால் எங்களுடைய கிரியா சாதகர்கள் அந்த அன்பு என்ற முக்கிய இடத்தில் 100% அதை அடையும் நிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள். ஏனென்றால் பாபாஜியின் அறிவுறுத்தலின்படி அந்த அன்பிற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அந்த அன்பை நாங்கள் எப்படி வளர்க்கலாம் என்று சிறிது சிந்தித்து பார்த்தால், முதல் எங்களுக்குள்ளேயே நாங்கள் அன்பை கொண்டு வர வேண்டும். எங்களுக்குள்ளே அந்த அன்பை கொண்டு வருவதற்கு எங்களுடைய முக்குணங்களான தமோ, ரஜோ, சத்துவ குணங்கள் என்று மூன்று குணங்கள் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வேலை செய்து கொண்டே இருக்கின்றது. அந்த முக்குணங்களில் கூடுதலான நேரத்தில் சத்துவ குணத்தில் இருப்போமாக இருந்தால், அது எங்களுக்குள்ளே அந்த அன்பை கொண்டு வருவதற்கு ஒரு முக்கிய ஏதுவாக இருக்கும். அதை நாங்கள் காம்ப்ளிமெண்ட்ஸ் என்று சொல்லலாம். இரண்டு பக்கமும் அதை வேலை செய்யும். சத்துவ குணத்தில் இருந்தால் நாங்கள் அன்பென்ற நிலைக்கு வருவோம். சத்துவ நிலையில் இருந்தால் நாங்கள் அன்பென்ற நிலைக்கு வருவோம். அப்பது இல்லை என்றால், அன்பாக இருந்தால் சத்துவ குணம் மேலாக வரும். ஆகவே எங்களுக்குள் நாங்கள் முதல் அன்பை வளர்க்க வேண்டும். அந்த அன்பை வளர்த்து விட்டோம் என்றால் எங்களுக்குள், அதை அடுத்ததாக எங்களுடைய குடும்பத்திற்குள் வளர்க்க வேண்டும். அந்த குடும்பத்திற்குள் அந்த அன்பு என்பதை நாங்கள் நிச்சயமாக மற்றவர்களுடைய தடுப்புகள் இல்லாமல் வளர்க்க முடியும். ஏனென்றால் அது எங்களுடைய குடும்பம். அதைத் தொடர்ந்து எங்களுடைய நண்பர்கள் சுற்றத்தார்கள் என்று போய், அதைத் தொடர்ந்து உலகில் இருக்கிற மற்றைய மக்களிடம் அந்த அன்பை கொணர வேண்டும். அதைத் தொடர்ந்து எல்லா ஜீவராசிகளிலும் அந்த அன்பை கொண்டு வர வேண்டும். ஆகவே அன்பென்பது ஒரு பெரிய ஒரு நிலை. அதை நாங்கள் எங்களுக்குள் மாத்திரம் பார்க்காமல், எங்களுடைய குடும்பத்திடம் நிற மாத்திரம் பார்க்காமல், அதற்கு மேலாக எங்களுடைய நண்பர்களுடன் பார்க்காமல், அதற்கு மேலாக உலகத்தில் இருக்கும் எல்லா மக்களிடம் பார்க்காமல், அதற்கும் மேலாக எல்லா ஜீவராஜியர்களிடமும் கூட நாங்கள் அந்த அன்பு என்பதை கொண்டு வர வேண்டும். அதுக்கு மேலாக நீங்கள் அந்த நிலைக்கு வருவீர்களாக இருந்தால் அது பேரன்பாக மாறி கடவுளிடத்திலும் அந்த அன்பு 100% வரத் துவங்கிவிட்டதென்றால் நீங்கள் அந்த அன்பினாலேயே சமாதிக்கு போகலாம். அந்த அளவுக்கு அந்த அன்பில் பெரிய விஷயம் இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய சிற்றன்பிலிருந்து பேரன்பு வரைக்கும் நீங்கள் அன்பில் வளர்ந்து கொண்டு போகலாம். இந்த அன்பில் நீங்கள் வளர்ந்து கொண்டு போனால்தான் உங்களுடைய சாதனைக்கு கூட அது அனுகூலமாக இருக்கும். கிரியா சாதனைக்கு அது மாத்திரமல்ல, உலகியலில் கூட அது உங்களுக்கு உதவி செய்யும். ஆகவே இந்த அன்பை பல முறைகளில் வளர்த்து கொண்டு போகலாம். இதற்கு உபமானங்கள் தேவையில்லை. எல்லோருக்கும் அன்பு என்பது முக்கியமாக தெரிந்த ஒரு விடயம். ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் அன்பாகத்தான் இருக்கின்றீர்கள் இப்போது உங்களுடைய வாழ்க்கையில். அதை இன்னும் உயர்த்தி 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 எல்லா ஜீவராசிகளிலும் அந்த அன்பை கொண்டு வர அளவுக்கு நீங்கள் வளர வேண்டும். அதற்கு உங்களுடைய நாளாந்த வாழ்க்கை தான் இயல்பாக அமைய வேண்டும். ஆனால் இந்த அன்பை நீங்கள் வளர்த்து கொண்டு போகண்டுமாக இருந்தால், மற்றைய பக்கத்தில் பார்ப்போமாக இருந்தால், உங்களுடைய மற்ற எந்த தீய எண்ணங்கள், தீய செயல்கள், தீயவற்றை நீங்கள் உங்களிடமிருந்து அகற்றினால் அந்த அன்பு தானாகவே அந்த நிலையை நோக்கி வளரும். அது அடுத்த ஒரு கருத்து. அன்பை வளர்ப்பதென்று சொல்லி மனதால் அன்பை வளர்த்து கொண்டு போனாலும் உங்களுடைய தீய எண்ணங்கள், தீய செயல்கள், தீயவற்றை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றி கொண்டு வருவீர்களாக இருந்தால் பஞ்சமாபாதகங்களை அந்த அன்பு மெருகேறி கொண்டே போகும். அது அடுத்த ஒரு முறையிலிருந்து நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு முறையில் கூட நீங்கள் உங்களுடைய அன்பை இந்த ஒழுங்குப்படி கொண்டு போவதற்கு பாபாஜியை நோக்கி நீங்கள் பாபாஜியில் அன்பு வைத்து பாபாஜியின் இருக்கும் அன்பை வளர்த்து கொண்டு போவீர்களாக இருந்தால் அது மற்ற எல்லா தீயவற்றையும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றி அந்த அன்பு என்ற பாலத்தில் உங்களை இணைத்துவிடும். ஆகவே இந்த அன்பு என்பது மிகவும் முக்கியமான விஷயம் ஒன்று. கிரியா யோக சாதகர்களுக்கு முக்கியமாக, உலகத்தில் வாழ்வர்கள் எல்லாருக்கும் அது முக்கியமானது. கிரியா யோக சாதகர்களுக்கு அது மிகவும் முக்கியமானது என்றபடியால் அந்த அன்பு என்ற நிலையில் நீங்கள் வாழ வேண்டும். அந்த அன்பென்ற நிலையில் நீங்கள் உங்களுடைய செயல்முறைகளை வைக்க வேண்டும். அந்த அன்பென்ற முறையில் நீங்கள் எல்லோருக்கும் உதவியாக இருக்க வேண்டும். அதான் பாபாஜியின் ரெண்டாவது குறிக்கோள், அதாவது தொண்டு. இந்த அன்பு முக்கியமாக வளர்ந்து கொண்டு போகும் காலத்தில், அதை நோக்கி நீங்கள் வளரும் போது, அந்த தொண்டு செய்ய வேண்டும் என்ற இயல்பு தன்னுடைய பாட்டிலேயே உங்களுடன் வளரத் தொடங்கும். அந்த அன்பு மூலமாக உங்களுடைய தொண்டு வளரத் தொடங்கும், அதாவது ஆங்கிலத்தில் சர்வீஸ். அந்த தொண்டு அப்படியே வளர்ந்து கொண்டு போக வேண்டும் என்று பாபாஜி கூறுகின்றார். அன்பை தொடர்ந்து அந்த தொண்டு வளர்ந்து கொண்டு போகும்போது அது பக்தியாக மாறும். அதான் இறை பக்தி, ஓ பாபாஜி பக்தி. அந்த பாபாஜி பக்தியும் சேர்ந்து அதனுடன் மெருகூட்டி கொண்டு போகும்போது பாபாஜியிடம் சரணாகதி வரத் தொடங்கும். அந்த சரணாகதி பாதையில் தான் நாங்கள் போக வேண்டும். அது பூரண சரணாகதி ஆகும் போது, எங்களுடைய சாதனையும் அந்த நிலைக்கு எட்டும் போது, நாங்கள் ஆன்ம ஈடேற்றத்தை பெறுவதற்கு தயாராகின்றோம் என்பதுதான் கிரியா யோக வாழ்க்கை. இதை திருமூலச்சித்தர் ஒரு பாடலில் அழகாக சொல்லுகின்றார். அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அருகிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே. அது இறைநிலையை வைத்து பாடப்பட்ட பாட்டு. சாதாரண மனித வாழ்க்கையிலிருந்து இறுதியாக இறைவனிடம் அன்பு கொள்வதை திருமூலச்சித்தர் அந்த பாடல் மூலம் அறிவித்திருக்கின்றார் மக்களுக்கு. அப்படி இந்த அன்பு என்பது பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. சைவ சித்தாந்தத்தில், சைவ சமயத்தில், எல்லா சமயங்களிலும், அதைவிட யோகத்திலும், அதைவிட உலகியல் வாழ்க்கையிலும் அன்பு என்பது முக்கியமானது. அதை பற்றி இன்று உங்களுக்கு தகவல் தர வேண்டும் என்பதற்காக அதை பற்றி சிறிது பார்த்தோம். அதைத் தொடர்ந்து எங்களுடைய குருவான யோகி ராமையா சொன்ன சில கருத்துக்களை நாங்கள் இன்று மேலும் பார்ப்போம். அந்த கருத்துக்களில் அவர் இந்த எங்களுடைய சாதனையை எப்படி செய்ய வேண்டும் என்று பல இடங்களில் பலவிதமான சத்சங்களில் பேசிக்கொண்டே இருந்திருக்கின்றார். அந்த காலத்தில் அதில் சிறிய தகவல்களை இன்று ஆராய்வோம். அதாவது எங்களுடைய கிரியா யோகம் ஐந்து உடல்களுக்குரிய யோகம். ஐந்து உடல்களையும் நாங்கள் இதை பயிற்சி செய்ய வேண்டும். ஐந்து உடல்களையும் பயிற்சி செய்வது எல்லோருக்கும் தெரியும். அதாவது தேக உடம்பு, சுவாச உடம்பு, மன உடம்பு, அறிவுடம்பு, ஆத்ம உடம்பு. அப்போ இந்த ஐந்து உடல்களையும் நாங்கள் இந்த கிரியா யோகத்தை பயிற்சி செய்யும் போது இந்த தேக உடம்புக்குரிய 18 ஆசனங்களை நாங்கள் செய்து தேக உடம்பை வலிமையாக வைத்திருந்து கொண்டு மற்ற உடம்புகளுக்குரிய சூட்சும உடம்புகளுக்குரிய பயிற்சியை செய்வது முறையாகும் என்று அவர் பல இடங்களில் அதை சொல்லியிருக்கின்றார். அந்த முறைப்படி தான் நாங்கள் பயிற்சி செய்து கொண்டு போகின்றோம். ஆனால் இன்னொரு இடத்தில் என்னுடைய சின்னொரு விளக்கம், எங்களுடைய குருமார்களின் அருவியில் கிடைத்த விளக்கம், இந்த ஐந்து உடம்புகளுக்குரிய பயிற்சியை நாங்கள் ஐந்து மாடி கட்டிடங்கள் என்று பல இடங்களில் நான் சத்சங்களில் சொல்லியிருக்கின்றேன். அந்த ஐந்து மாடி கட்டிடம் என்றால் என்னவென்றால், முதல் மாடி தேக உடம்பு, இரண்டாவது மாடி சுவாச உடம்பு, மூன்றாவது மாடி மன உடம்பு, நாலாவது மாடி அறிவு உடம்பு, ஐந்தாவது மாடி ஆத்ம உடம்பு. அப்போ இந்த பயிற்சிகளை நாங்கள் செய்யும் போது, இந்த பயிற்சியில் இருக்கும் வீட்டை நாங்கள் கட்டும் போது அதை ஒழுங்குமுறைப்படி கட்டினால்தான் அந்த வீடு நிலைத்து நிற்கும். அதில் எங்காவது கூடுதலாக நாங்கள் ஒரு நிலையில் பயிற்சி செய்து மற்ற நிலைகளை குறைவாக செய்தால் அந்த வீடு அத்திவாரம் ஓ அதுக்கு கீழ் இருக்கும் மாடிகள் ஸ்ட்ராங்காக, அதாவது திடமாக நிற்கும் நிலையில் எங்களுடைய பயிற்சி அமையாவிட்டால் நாங்கள் அந்த வீடு இடிந்து கீழே விழுந்து விடுவோம். ஆகவே தான் முக்கியமாக கிரியா யோகத்தில் இது வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. எல்லா உடல் பயிற்சிகளையும் நீங்கள் சேர்த்து செய்து கொண்டு போக வேண்டும். ஆனால் உங்களுடைய சித்தி ஒவ்வொரு உடலால் தான், ஒவ்வொரு உடல் பயிற்சியால் தான் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் என்பதும் உண்மை. அந்த வகையில் சுருக்கமாக பார்த்தால், உங்களுடைய பயிற்சியில் நீங்கள் தேக உடம்புக்குரிய பயிற்சிகளை செய்து அதைத் தொடர்ந்து குண்டலினி பிராணாயாமம், தீட்சையில் பெற்ற குண்டலினி பிராணாயாமம் செய்வீர்கள். இந்த குண்டலினி பிராணாயாமத்தால் தான் உங்களுடைய குண்டலினி சக்தி மூலாதார சக்கரத்திலிருந்து சுவாசிஸ்தானம், மணிபூரகம், அனாகதம், விசுத்தி, ஆக்ஞை என்று 6 சக்கரங்களுக்கு சென்று அதற்கு மேலாக இருக்கும் சகசார சக்கரத்தில் இருக்கும் சிவனுடன் இணைகின்றது. குண்டலினி சக்தியானவள் மூலாதாரத்திலிருந்து இந்த இடகலை, பின்கலை, சுழுமுனை, இந்த 3 காற்றையும் உள்ளடக்கிய குண்டலினி பிராணாயாம பயிற்சி மூலம் அது மேலேறி சகசார சக்கரத்தை அடைவது ஒரு விதமான சித்தி நிலை. அப்போது இந்த பிராணாயாமத்தால் தான் அந்த குண்டலினி சக்தியை நாங்கள் மேலே உயர்த்த முடியும். ஆகவே பிராணாயாமம் என்பது, குண்டலினி பிராணாயாமம் என்பது கிரியா சாதகர்களுக்கு ஒரு முக்கியமான சாதனை. அது எல்லோருக்கும் கிடைக்காது. அது தீட்ச மூலம் கிடைக்கும் பாபாஜியின் ஒரு அரும்பெரும் சாதனை. அது சிவனால் அகசியருக்கும், அகசியரால் பாபாஜிக்கும், பாபாஜியால் எங்களுடைய குருமார்களுக்கும், எங்களுடைய குருமார்களால் எங்களுக்கும் கிடைக்க பெற்றது. அதை கையில் வைத்து கொண்டு அதை பயிற்சி செய்யாமல் இருப்பவர்களை என்னவென்று சொல்வதென்று தெரியாது, ஆனால் மூடர்கள் என்று சொல்லலாம். கிரியா சாதனை பயிற்சியை எடுத்தவர்கள் அந்த பிராணாயாமத்தின் மகிமையை அறியவில்லை என்றால் அது அவர்களுடைய மாயை. என்றபடியால் இந்த சத்சங்கத்தை கேட்பவர்கள், நீங்கள் இன்னும் அந்த பிராணாயாமத்தை செய்யாமல் இருந்தால் உங்களுடைய தேக பயிற்சியையும் பிராணாயாமத்தையும் மாத்திரமாவது உங்களுடைய வாழ்க்கையில் செய்யுங்கள். அதான் தொடக்கம். தேக உடம்பு பயிற்சி தொடக்கம், அதைத் தொடர்ந்து பிராணாயாமம் ரெண்டாவது மாடி. நீங்கள் மூன்றாவது, நான்காவது, ஐந்தாவது மாடி கட்டவில்லை என்றாலும் அட்லீஸ்ட் கடைசி ரெண்டு மாடியாவது கட்டி இந்த வாழ்க்கையை நீங்கள் முடிக்கலாம். அந்த பிராணசக்தி உடலுக்கு முக்கியமானது, உங்களுடைய பயிற்சிக்கு முக்கியமானது. பிராணசக்தி, 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 உலகத்தில் இருக்கும் எல்லாவற்றிலேயும் அந்த பிராணசக்தியைத்தான் நீங்கள் காண வேண்டும், காண்பீர்கள். இந்த பிராணசக்தி என்று நாங்கள் சொல்வதை நீங்கள் கண்களால் பார்ப்பதென்றால் இந்த உலகத்தில் அந்த பிராணசக்தி நுழைந்த இடமெல்லாம் நீலமாக தோன்றும். இயற்கையில் பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய கடல் நீலம், நீர், உங்களுடைய ஆகாயம் நீலம். கடவுள் நிலையில் பார்ப்பீர்களாக இருந்தால் கடவுள் கிருஷ்ணர், விஷ்ணு நீலம். இந்த நீலங்கள் எல்லாமே பிராணசக்தி. இந்த கிருஷ்ணரின் உருவம் கூட எங்களுக்கு பிராணசக்தியைத்தான் நினைவூட்டுவதாக அவருடைய நிறத்தை காண்பித்திருக்கின்றார்கள். அந்த நீலம்தான் பிராணசக்தி. இந்த ஆகாயம் நீலமாக இருக்கின்றது, அதான் பிராணசக்தி. இந்த கடல் நீலமாக தோன்றுகின்றது, அதான் பிராணசக்தி. அப்போது இந்த பிராணசக்திக்குரிய குண்டலினி பிராணாயாமத்தை நீங்கள் பயிற்சி செய்து இந்த பிராணசக்தியை நீங்கள் மூலாதாரங்களாக, சாரி, ஆறு ஆதாரங்களூடாக ஏழாவது ஆதாரத்துக்கு உயர்த்தி அதை அங்கு நீங்கள் நிலைப்புறச் செய்வீர்களாக இருந்தால் அந்த இடத்தில் இருந்து கொண்டு, அதாவது அந்த சக்தியை நீங்கள் பெற்று விடுவீர்களாக இருந்தால் பிரபஞ்சத்துடன் உங்களுடைய ஆன்மாவை நீங்கள் தொடர்பு படுத்தி விடுவீர்களாக இருந்தால் அந்த நிலையில் நீங்கள் மேலிருந்து உங்களுடைய உடலை பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு வருவீர்கள். நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்வது உண்மைதான், ஆனால் அந்த பிரபஞ்சத்துடன் உங்களுடைய குண்டலினி சக்தியை கனெக்ட் பண்ணிவிட்டீர்கள் என்றால், தொடர்பு படுத்தி விட்டீர்கள் என்றால் அதை அஸ்ட்ரல் ட்ராவல் என்று சொல்லுவோம். ட்ராவலுக்கு முதல் அஸ்ட்ரல், அதாவது உங்களுடைய ஆன்மா உங்களுடைய உடலை விட்டு வழியால் நிற்கும் உங்களுடைய பயிற்சி மூலம். அப்படி நிற்கும் போது நீங்கள் மேலே இருந்து, அதாவது உங்களுடைய உடலின் வெளிப்பக்கத்தில் இருந்து உங்களுடைய உடலை பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு வருவீர்கள். அந்த நிலையில் இருக்கும்போதுதான் உங்களுடைய உடல் இருப்பதையும் நீங்கள் பார்க்கலாம். அதாவது இரண்டாவது உடல் தளமான வைட்டல் பாடி என்று சொல்லுவோம், சுவாச உடம்பில் இருந்து கொண்டு, சூட்சும உடம்பில் இருந்து கொண்டு உங்களுடைய உடலை நீங்களே பார்க்கலாம். அப்போது நீங்கள் உங்களுடைய உடலை பார்க்கும்போதுதான் நீங்கள் வேறு, உங்களுடைய உடல் வேறு என்ற தத்துவத்தை நீங்கள் உங்களுக்கே உணர்த்தி கொள்ளலாம். அதான் சைவ சித்தாந்தத்திலும் கூறப்படுகின்றது, நீங்கள் வேறு, உங்களுடைய உடல் வேறு. அதை உணர்வதற்கு, நீங்கள் இந்த வாழ்க்கையில் இருக்கும்போது உணர்வதற்கு இப்படியான பயிற்சி மூலம் உங்களுடைய ஆன்மாவை, அதாவது உங்களுடைய குண்டலினி சக்தியை சகசாரத்தில் இருக்கும் சிவனுடன் சேர்த்து, அங்கிருந்து சிவனுடன் சேர்த்து என்றை விட சகசாரத்திற்கு கொண்டு வந்து அங்கிருந்து உடலை நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சக்திக்கு வருவீர்கள். அதான் சுவாச உடம்பில் பிராணாயாமத்தால் நீங்கள், பிராணாயாம பயிற்சியால் நீங்கள் அடையும் சித்தி. அந்த சித்தியில் இருந்து கொண்டுதான் என்னுடைய குருவான சுவாமி ராம் அவர்கள் அந்த சித்தியை பெற்று, அதாவது இரண்டாவது மாடியில் கிடைக்கப்பெறும் அதீத சித்தியான அந்த ஆன்மாவை வெளியேற்றும் சித்தியை பெற்று, அந்த சித்தி மூலமாகவும் அவருடைய யோக சிகிச்சை மூலமாகவும் உலகத்தில் எந்த நாடுகளிலும் இருக்கும் நோயாளிகளை அவர் இங்கிருந்து கொண்டே அவர்களை குணமாக்கும் தன்மைக்கு வருவார். அதாவது அவர் இங்கிருந்து செய்யும் யோக சிகிச்சை, அவருடைய உடல் இங்கே இருக்கும், அவர் இங்கிருந்து அதை நடத்துவதாக அமைந்திருக்கும், ஆனால் அவருடைய ஆன்மா அந்த நோயாளி எந்த நாட்டில் எந்த படுக்கையில் இருக்கின்றாரோ அவரை அங்கு பார்த்த வண்ணம் இருக்கும். அதான் அந்த அதிகரித்த நிலை. அது என்னவென்றால் உங்களுடைய பிராணசக்தியால் உங்களுடைய உடலுக்கு வழியால் நீங்கள் போகக்கூடிய ஒரு நிலை. ஆனால் அது வேறு, கூடு விட்டு கூடு பாய்வது வேறு. அது அட்டமா சக்தியில் கேள்விப்பட்டிருப்பீர்கள், கூடு விட்டு கூடு பாய்வது. அதுக்கும் இந்த உங்களுடைய சகசாரம், அதாவது உங்களுடைய கபாலம் தாக்க வேண்டும் குண்டலினி பிராணாயாம பயிற்சியால், நிச்சயமாக அது தேவை. அதை அதுக்கு விடவும் அதை விடவும் இன்னொரு சக்தி தேவை. நீங்கள் மற்றையோருடைய உடலுக்கு சென்று திரும்பி வரக்கூடிய நிலை. அதை பற்றி நான் இங்கே ஆராயவில்லை. அது கிரியா யோகத்தில் சொல்லப்படவும் இல்லை. ஆனால் ஆன்ம ட்ராவல், அதாவது அஸ்ட்ரல் ட்ராவல் என்னும் விஷயம் இங்கே வலியுறுத்தப்படுகின்றது கிரியா யோகத்தில். அது உங்களுடைய பிராணயாம, குண்டலினி பிராணயாம பயிற்சியின் அதி உயர்ந்த நிலை. ஆகவே தான் நீங்கள் படங்களில் பார்த்திருக்கின்றீர்கள், எந்த கடவுள்களை போடும் போதும், அது படமாக இருக்கலாம் அல்லது சினிமாவாக இருக்கலாம், அவர்களுடைய தலைக்கு பின்னாலே ஒரு ஒளி தெரியும் அல்லது ஒரு சக்கரம் சுழரும், ஒளி வடிவாக இருக்கும். அந்த ஒளி தான் பிராண சக்தி. அதாவது அந்த உருவம் யாருக்கு அந்த ஒளி வட்டம் அல்லது அந்த ஒளி அவருடைய தலையின் பின்னால் தெரிகின்றதோ, அதாவது அவருடைய கபாலம் திறந்து விட்டது, அவருடைய பிராண சக்தியின் மூலம் கபாலம் திறந்தபடியால் அந்த நிலையில் இருப்பவர்களுக்கு பின்னுக்கு ஒளிவட்டம் தெரியும். அதனால் தான் நீங்கள் ஞானிகள் கடவுள்மார்களுடைய படங்களை பார்த்தாலும் சரி, அதை சினிமாவில் படமாக பார்த்தாலும் சரி, அவர்களுக்கு பின்னால் ஒரு ஒளிவட்டம் தெரியக்கூடியதாக அதை அமைத்திருப்பார்கள். அதே ஒளிவட்டம் கூட உங்களுக்கும் அந்த பயிற்சியில் அந்த நிலைக்கு வரும்போது உங்களுடைய தலையின் பின்னால் மற்றவர்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஒரு ஒரு விதமான ஒரு ஒளி. என்றபடியால் அந்த சுவாச பயிற்சி, குண்டலினி பயிற்சியால் நீங்கள் அடையும் நிலை அதான். ஆனால் பயந்து விடாதீர்கள், நீங்கள் இறந்து விடுவீர்கள் என்று. உங்களுடைய ஆன்மாவை வெளியால் கொண்டு போவதும் உள்ளுக்கே கொண்டு வருவதும் ஒருவருக்கும் தெரியாமல் நடக்கிற விஷயங்கள். ஆக உங்களுக்கு மாத்திரம்தான் நீங்கள் எந்த நிலையில் இருக்கின்றீர்கள் என்பது தெரியுமே தவிர, மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லித்தான் தெரிய வேண்டுமே தவிர சொல்லாமல் தெரியாது. ஆகவே நீங்கள் இந்த நிலைகளில் இருக்கும்போது உங்களுடைய சுவாச, அதாவது குண்டலினி பிராணயாம பயிற்சி மூலம் உங்களுடைய ஆன்மாவை வெளியாலும் உள்ளேயும் வைத்திருக்க முடியும். என்றபடியால் அந்த குண்டலினி இரண்டாவது நிலையான குண்டலினி பிராணாயாமத்தை நீங்கள் வெளிநிலைக்கு கொண்டு போகும் போது, வித்தியாசமாக சொல்லப்போனால் யோகியாரின் கூற்றுப்படி, இப்போ யோகியார் சொன்ன தத்துவங்களை தான் உங்களுக்கு விளக்கி கொண்டிருக்கின்றேன், மறந்துவிடக்கூடாது. அது வெளியால் கொண்டு போகும் போது, வெளியால் இருந்து ஆன்மா உங்களுடைய உடலை பார்க்கும் போது அந்த உடலை நீங்கள் இறந்த உடலாக நினைக்கலாம் உண்மையல்ல என்றால் நீங்கள் உடலுக்கு திரும்பவும் வர முடியும். அப்போது அவர் என்ன சொல்கின்றார் என்றால், நீங்கள் உங்களுடைய தேக உடலை வெல்ல வேண்டும் உங்களுடைய பயிற்சி மூலம். அதை வெல்லுவதற்கு தேக பயிற்சியையும் செய்து குண்டலினி பிராணாயாமத்தையும் செய்து, குண்டலினி பிராணாயாமத்தில் அதி உயர் நிலையான கபாலம் துரத்து உங்களுடைய ஆன்மா வழியால் உள்ளால் போய் வரக்கூடிய நிலைக்கு வந்தவுடன் உங்களுடைய தேக உடம்பு இறந்து விட்டதென்று நீங்கள் மனதினால் உங்களுடைய பயிற்சியை நினைக்கலாம், உண்மையாக இறப்பதில்லை. அந்த இறந்த நிலைக்கு தேக உடம்பை கொண்டந்துட்டு உங்களுடைய ஆன்மாவை வழியாலும் உள்ளாலும் கொண்டு போகக்கூடிய நிலைக்கு வந்தவுடன் அடுத்ததாக உங்களுடைய உடலில் நடக்கும் விஷயம் தியானம், மெடிடேட்டட் பாடி. அந்த தியானத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். அந்த தியானத்தில் நீங்கள் இருக்கும்போது அந்த தியான நிலையில் இருந்து கொண்டு உங்களுடைய தேக உடலையும் உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பார்க்கிறதென்றால் கண்ணால் பார்ப்பதென்று சொல்லவில்லை, உணரக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் சுவாச உடலையும் உணரக்கூடியதாக இருக்கும். அப்படி இருந்து கொண்டு நீங்கள் தியானத்தில் சித்தி பெறுவது, தியான சித்தியின் அதி உயர் நிலை சமாதி நிலை. அப்போது நீங்கள் சமாதிக்கு வந்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய உடல் உயிரற்ற மாதிரியான ஒரு நிலை, உங்களுடைய ஆன்மா வழியாலும் உள்ளும் போய் வரக்கூடிய ஒரு நிலை. அதை அடுத்ததாக முக்கியமான மூன்றாவது கட்டிடம் கிரியா யோகத்தில் தியான உடம்பு. அந்த நிலையின் அதி உயர் நிலை நீங்கள் சமாதியில் இருத்தல். அந்த சமாதியில் இருக்கும்போது உங்களுடைய நாலாவது நிலையான அறிவு உணரப்பட தொடங்கும் என்று யோகியார் சொல்லுகின்ற அறிவுடம்பு, இன்டலெக்சுவல் பாடி. அதை நீங்கள் மந்திர பயிற்சியினால் மெருகூட்டுவீர்கள் உங்களுடைய பயிற்சியின் போது. அப்போது நீங்கள் அந்த தியான சமாதி நிலையில் இருக்கும்போது உங்களுடைய அறிவு உணர அணை உள்ளறிவு வேலை செய்ய தொடங்கும். அதில்தான் நீங்கள் பலவிதமான விஷயங்களை அறிய தொடங்குவீர்கள். இறை நிலைக்கும் உங்களுக்கும் இடையில் உள்ள விஷயங்கள் தென்படத் தொடங்கும் அந்த சமாதி நிலையில். அதை நாங்கள் உயர்மனம் என்றும் சொல்லலாம். உயர்மன நிலைதான் சமாதி, சூப்பர் கன்சியஸ். அந்த நிலையிலிருந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய அறிவு நிலையில் இறை நிலைகள் தென்படத் தொடங்கும். ஏனென்றால் நீங்கள் உலகியலிலிருந்து முற்றாக விடுபட்டு விட்டீர்கள். அந்த நிலையில் இறை நிலையில் தென்படத் துவங்குவது, அதில் நீங்கள் சித்தி பெற வேண்டும். சமாதி நிலைக்கு அடிக்கடி போய் அந்த உயர் நிலையில் கிடைக்கும் இறை நிலையை, அதாவது பாபாஜியின் நிலையை நீங்கள் உணர்வீர்கள். பல விஷயங்கள் உங்களுக்கு தென்படும் இன்டலெக்சுவல் பாடி அறிவு நிலையில். அந்த நிலையில் நீங்கள் சித்தி பெற தயாராகி விட்டவுடன் இந்த சமாதிக்கு அடுத்த நிலைக்கு நீங்கள் போய்விடுவீர்கள். அடுத்த நிலையை பிரமரந்திரம் என்றும் சொல்வார்கள். அதாவது சவசாரத்துக்கு அடுத்த 8வது நிலையாக இருக்கின்றது ஒரு நிலை, இறை நிலை. அந்த நிலைக்கு போய்விட்டீர்கள் என்றால் உங்களுடைய 4வது அறை உடம்பும் தன்னுடைய பயிற்சியை முடித்து தன்னுடைய கடைசி நிலையை அடைந்து விட்டால் அதற்கு பிறகு நீங்களும் உங்களுடைய அறிவு நிலையில் வந்த கடவுளும் ஒன்று. அதாவது நீங்கள் தான் பாபாஜி, பாபாஜி தான் நீங்கள் என்று யோகியர் அழகாக உங்களுடைய பயிற்சியை விளங்கப்படுத்தி இருக்கின்றார் என்றதை இன்று உங்களுக்கு சொல்லி, இதை நீங்கள் உங்களுடைய அறிவு நிலையில் மனநிலையில் வைத்து உங்களுடைய பயிற்சிகளை செய்து கொண்டு வாருங்கள். உதைத்தான் நாங்கள் பாபாஜி உதைவிட அதி உயர் நிலைக்கு இந்த நிலைக்கு சென்று அதைவிட அதி உயர் நிலையான சொரூப சமாதியை அடைந்திருக்கின்றார். அது இன்னொரு விஷயம், அதை பற்றி நான் இப்போ இங்கு ஆராயவில்லை. ஆகவே எங்களால் எட்டக்கூடிய நிலை இதுவரைக்கும் நீங்கள் போகலாம். உங்களுடைய மேக்சிமம் என்று சொல்லுவோம், முடிந்தளவு நீங்கள் இந்த நிலை வரைக்கும் போகலாம் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து வினா விடைகளுக்கு பாபாஜியின் உதவியுடன் விடை காணுவதற்கு போவோம் என்று சொல்லி, ஓம் கிரியா பாபாஜி நமோ.